எனவே பெற்றதைக் கொண்டு இந்த உடம்பாகிய இதைக் கொண்டு நாம் வினைகளை பெருக்கி வருகிறோம். வினை என்பது என்ன? வினை என்பது என்ன? செயல். வினை என்றால் செயல். செயலெல்லாம் வினையாகுமா? செயலெல்லாம் வினையாகுமா? ஆகாது. செயலெல்லாம் வினையல்ல. நான் என்ற நினைப்போடு எதை செய்தாலும் அது வினை. நான் என்ற நினைப்போடு எது செய்தாலும் வினைதான். அந்த நான் என்ற நினைப்பை தருவது எது? ஆணவம். ஆணவன்தான். எனவே ஆணவத்தினாலே வருவதுதான் வினை. ஆணவமலத்தினாலே வருவதுதான் வினை. ஆணவமலம் நீங்கிவிட்டால் வினையும் நீங்கிவிடும். எனவே ஆணவ மலத்தின் சார்பினால் உண்டாவதுதான் வினை. இப்பொழுது நாம் வினைகளை மூன்று வழிகளிலே செய்கிறோம். மனத்தினால் வினை உண்டாகிறது. சொல்லினால், நாம் பேசுகிற சொற்களும் வினையை உண்டாக்குகின்றன. செயலால் வினை விளைகிறது. எனவே மனம், வாக்கு, காயம், மனம், மொழி, மெய் என்ற மூன்றினாலும் நாம் வினைகளை பெருக்கிக் கொண்டு இருக்கிறோம். மனத்தினாலே நல்லது, பிறருக்கு நல்லது தீயது நினைத்தால் அது வினை. மனத்தினாலே நினைப்பதும் வினை. சும்மா இருந்தால் சும்மா இருக்கும் சுகம்ங்கிறாங்க. நம்மாலே சும்மா இருக்க முடியாது. பார்ப்பதற்கு சும்மா இருப்பது போல தெரிந்தாலும் மனம் சும்மா இருக்கிறதா? எனவே மனத்தால் நினைப்பது வினை. சொற்களால், நல்ல சொற்கள் தீய சொற்களாலே வினை செய்கிறோம். உடம்பினாலே வினை செய்கிறோம். இப்படி எண்ணற்ற வினைகளை செய்கிறோம். இந்த இப்பொழுது செய்கிற இந்த வினைக்கு என்ன பெயர்? இப்பொழுது நம்முடைய மனம், மொழி, மெய்களால் செய்கிற வினைகளுக்கு என்ன பெயர்? ஆகாமியம். ஆகாமியம் என்ன பொருள்? காமியம் என்ன அர்த்தம்? விருப்பம். எனவே நாம் விரும்பி செய்வதெல்லாம் வினை, ஆகாமியம். இதைத்தான் நல்வினை, தீவினை என்று சொல்லுகிறோம். நல்வினை, தீவினை என்று இரண்டு வகைப்படுகிறது. ஆகாமியம், நல்வினை, தீவினை. இப்பொழுது செய்கின்ற வினைகள் எல்லாம் தூலவினை எனப்படும். தூலவினை, தூலவினைனா பருமையான வினைகள். அதாவது நமக்கு புலப்படுகின்றன. நாம் செய்கிற வினைகள் நமக்கு தெரிகிறது. தெரிந்துமே செய்கிறோம் வினையை. பிறருக்கு தீமை செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டுதானே செய்கிறோம், தெரியாமல செய்கிறோம். எனவே நமக்கு புலப்படுகிறது. எனவே அது தூலவினைகள். இந்த வினைகள் நுட்பமான நிலையை அடைந்து நுண்ணிய நிலையிலே இவையெல்லாம் தங்கியிருக்கின்றன. எங்கே என்று முந்தின வகுப்பிலே சொன்னேன். எங்கே தங்கியிருக்கின்றன? ஆமா, நம்முடைய புத்தியிலேதான் தங்கியிருக்கின்றன. ஆக நம்மிடத்திலேதான் தங்கியிருக்கின்றன. எங்கேயோ போய்விடவில்லை. அந்த புத்தி எங்கே இருக்கிறது? நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம் அல்லவா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கிறது. புத்தி தத்துவம் என்பது சூக்ஷ்ம சரீரத்திலே இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அழிவு இல்லை. முத்தி அடைகிற வரை சூக்ஷ்ம சரீரம் அழியாது. எனவே இந்த வினைகள் அழியாமல் நுண்ணிய நிலையிலே புத்தியிலே அடங்கி இருந்து எந்த பிறப்புக்கு போனாலும் அங்கேயும் தொடர்கிறது. வினை தொடர்கிறது ஆன்மாவை சூக்ஷ்ம சரீரத்தோடு. அப்படி புத்தியிலே அடங்கி இருக்கிற அந்த வினைகள், அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன பெயரு? சஞ்சீதம். சஞ்சீதம் நன்கு பெறப்பட்டது என்பது பொருள். சஞ்சீதம் என்றால் நன்கு பெறப்பட்டது. இது பாவம் புண்ணியம். அதாவது இங்கே நல்வினை தீவினை என்று பார்த்தோம் அல்லவா, இங்கே ஆகாமியத்தில் இந்த நல்வினை புண்ணியமாக அங்கே தங்கியிருக்கும், தீவினை பாவம் என்ற வடிவத்திலே தங்கியிருக்கும். இப்படி நல்வினை தீவினைகள், ஆகாமியமாக செய்த நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியங்களாக புத்தியிலே அடங்கியிருக்கின்றன. அந்த சஞ்சிதத்தை தமிழிலே சொன்னால் கிடைவினை, அங்கே கிடக்கின்றன கிடைவினை. பிறகு அந்த சஞ்சித வினைகள் ஏறிக்கொண்டே போகும் நம்முடைய கணக்கில். ஆமா, அந்த வினையிலிருந்து இறைவன் ஒரு பகுதியை அடுத்த பிறப்பிலே அனுபவிப்பதற்காக அந்தந்த உயிர்களுக்கு சேர்க்கிறான். சஞ்சித வினையிலிருந்து ஒரு பகுதி அடுத்த பிறவியிலே அனுபவமாக கொடுக்கப்படுகிறது. அந்த சஞ்சித வினையினுடைய ஒரு பகுதிக்கு தான் என்ன பெயர், பிராரத்தம். தமிழிலே சொன்னால் நுகர்வினை, நுகர்வினை. இன்னொரு தெரிந்த வார்த்தை தான் ஊழ்வினைங்கிறது, இதுதான் ஊழ்வினை. பிராரத்தம் ஊழ்வினை. ஊழ்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா, ஊழ். ஊழ் என்றால் முதிர்தல், முதிர்தல் என்ற பெயர், முதிர்ச்சி அடைதல். எனவே சஞ்சித வினையிலே பக்குவப்பட்ட வினைகளைத்தான் இறைவன் அடுத்த பிறவிக்கு தருகிறான். அப்படி அந்த பிராரத்த வினை என்ற அந்த ஊழ்வினையை, ஊழ்வினையை அனுபவிக்கிற போது அந்த எப்படி அனுபவிக்கிறோம், அந்த ஊழ்வினை எப்படி வந்து பயனை கொடுக்கிறது, இன்ப துன்பங்களை நேரடியாக வராது. ஊழ்வினை எப்படி வருகிறது, உலகப் பொருள்கள் மூலமாகத்தான் வருகிறது, அதாவது மாயையின் வழியாகத்தான் வருகிறது. வினை வருவதற்கு வழி மாயை, வினை வருவதற்கு வாயில் வழி மாயைதான். வினை செய்வதற்கும் எது வாயில், வினை செய்வதற்கும் எது வாயில், எது வழி, மாயைதானே, உடம்பு தானே. உடம்புங்கிறது மாய, மனத்தாலே நினைக்கிறோம், மனம் என்பது மாயையினுடைய காரியம்தான். சொல், சொற்களும் மாயையினுடைய காரியங்கள் தான். செயல் உடம்பினுடைய காரியம். எனவே மாயையின் மூலமாகத்தான் வினையை உண்டாக்குகிறோம், மாயையின் வழியாகத்தான் அந்த வினைப்பயன் நம்மை வந்து சேருகிறது. எனவே ஆணவத்தினாலே வினை உண்டாகிறது, நான் என்ற நினைப்போடு செய்வதனாலே ஆணவ மலத்தினாலே வினை வருகிறது. அந்த வினைக்கு இருப்பிடம் மாயை, வினைக்கு இருப்பிடம் மாயைதான். வினைக்கு இருப்பிடம் உயிரல்ல, வினைக்கு இருப்பிடம் உயிரல்ல, மாயை. ஏனென்றால் வினை என்பது ஜடம், அறிவற்றது. வினை என்பது ஜடம். எனவே ஜடப்பொருளுக்கு இருப்பிடம் ஜடமாகத்தானே இருக்க முடியும். எனவே வினைக்கு இருப்பிடம் மாயை. எனவே உலக பொருள்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த ஊழ்வினை வந்து பயனை கொடுக்கிறது. அப்படி வருகிற போது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த இன்ப துன்பங்களை, ஊழ்வினையினால் வருகிற நமக்கு வருகிற இன்ப துன்பங்களை. இது பிறரால் வந்தது, இன்பம் வந்தால் என்னால் வந்தது, இன்பம் வந்தால் இது என்னுடைய முயற்சியினாலே வந்தது, துன்பம் வந்தால் அதை பிறர் மேல பழி போடு, பிறரால் வந்தது, அவர்களை சும்மா விடுவேனா என்று இப்படி எண்ணுகிற போது மேலும் மேலும் வினை உண்டாகிறது. ஒரு வினையை அனுபவிக்கிற போது இன்னொரு வினை. எனவே வினையை எப்படி அனுபவிக்கிறோம் என்றால் நம்முடைய முயற்சியினாலே தான் அனுபவிக்கிறோம். முயற்சி இல்லை என்றால் அனுபவம் இல்லை. ஆகவே நாம் முயற்சியினாலே வினையை அனுபவித்து வினையை பெருக்கிக் கொள்ளுகிறோம். எனவே பிராரத்த வினையினால் உண்டாவது ஆகாமியம், பிராரத்த வினையினால் வருவது ஆகாமியம். எனவே எல்லாம் என் செயல் அல்லது இது அவர் செயல் என்று எண்ணுகிற போது அங்கே தன்முனைப்பு இருக்கிறது. இது என் செயல் என்று சொல்லுகிற போது நாம் அந்த தன்முனைப்போடுதான் சொல்லுகிறோம். இது பிறர் செய்தது என்று நினைக்கிற போதும் அந்த தன்முனைப்பு நம்மிடம் இருக்கிறது. எனவே தன்முனைப்பு இருந்தாலே அது வினைதான். அப்படி இல்லாமல் எல்லாம் அவன் செயல் என்று நினைத்து செய்தால் வினை உண்டாகாது. எல்லாம் அவன் செயல் என்று எண்ணுகிற போது வினை ஏற்படாது. அவ்வளவுதான். என் செயல் என்றால் அது வினை, அவன் செயல் என்றால் அது வினை இல்லை. இப்படி பார்க்கிற போது இதுதான் ஒரு வினை வட்டம், வினை என்ற ஒரு வட்டம். இதற்குள்ளே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இப்பொழுது இரண்டாம் நூற்பாவிலே அவையே தானேயாய் இருவினை என்பது நல்வினை, தீவினைகளின் காரணமாக இருவினையினால் போக்கு வரவு புரிய, போக்கு வரவு புரிய உயிர்கள் இறந்தும் பிறந்தும் வினையினால் இறந்தும் பிறந்தும் வருகின்றன. பிறப்பினால் வினை உண்டாகிறது, வினையை செய்கிறோம். அந்த வினைக்கு ஏற்றபடிதான் அடுத்த பிறவி கொடுக்கப்படுகிறது. எப்படி விதையிலிருந்து வருவது மரம், அந்த மரத்திலிருந்து வருவது விதை. இப்படி விதையும் மரமும் போல இந்த வினையும் பிறவியும் மாறி மாறி வருகின்றன. வினையினால் பிறவி, பிறவியினால் வினை என்று வருகின்றது. எனவே இருவினையின் போக்கு வரவு புரிய, புரியன இடைவிடாமல் நிகழ, அதான் புரிதல், இடைவிடாமல் நிகழ்தல். ஆக மூன்று வகை உலகங்களை சொல்லுவார்கள் பொதுவாக. நாம் வாழுகிற உலகம் வினையை ஈட்டுவதற்கும் வினை பயனை நுகர்வதற்கும் இடம். இந்த பூமி, இந்த நில உலகம் வினையை ஈட்டுவதற்கும் நுகர்வதற்கும் இடமாக இருக்கிறது. மேல் உலகம், அதாவது சொர்க்கம் என்கிறார்களே, மேல் உலகம் இன்பத்தை மட்டும் நுகர்வதற்கு இடமாக இருக்கிறது. அதாவது புண்ணியத்தின் பயனாகிய இன்பங்களை நுகர்வதற்கு இடம் மேல் உலகம். புண்ணியம், புண்ணியத்தின் பயனாகிய இன்பங்களை. கீழ் உலகம் என்பது நரகம். அந்த உலகம் எதற்கு? துன்பங்களையே, பாவத்தின் பயனாக துன்பங்களையே நுகர்வதற்கு இடமாக இருப்பது நரகம். இன்பத்திற்கே உரியது மேல் உலகம், துன்பத்திற்கே உரியது கீழ் உலகம். இந்த நடு உலகமாகிய இந்த நில உலகம் ரெண்டுக்கும் உரியது, இன்பம் துன்பம். அப்படியானால் மேல் உலகத்துக்கு எந்த உடம்போடு போ, இந்த உடம்போடே போக முடியுமா? மேல் உலகத்திற்கு போவதற்கு அதற்கு எந்த தனி உடம்பு? அதாவது இந்த பூத உடம்பு இருக்கிறதே, இது இறந்து அழிந்து உயிரானது சூக்கும சரீரத்தோடு தான் செல்லும். இந்த பரு உடம்பு தூள சரீரம் அழிந்தால் உயிரானது சூக்கும சரீரத்தோடு கூடி மேல் உலகுக்கு ஏற்ற உடம்பை அடைகிறது. அந்த உடம்புக்கு என்ன பெயர்? பூதசார சரீரம். பூதசார சரீரம் அதாவது அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்றால் சத்துவகுணம் மிகுந்ததாக இருக்கும். ஒளி உடம்பாக இருக்கும். ஒளி உடம்பாக சத்துவகுணமே மேம்பட்டதாக இருப்பது இந்த பூதசார உடம்பு. அதுதான் அங்கே மேல் உலகத்தில சொர்க்கத்திலே இன்பத்தை நுகர்வதற்கு உரிய உடம்பு. அதனை தோற்றுவிப்பது எது என்றால் சூக்கும சரீரம்தான். சூக்கும சரீரத்திலிருந்துதான் அந்த உடம்பு தோன்றும். ஆக எல்லா உடம்புகளுக்கும் அடிப்படை சூக்கும சரீரம். எப்படி ஒரு பொன்னிலிருந்து பல வகையான அணிகலன்களை செய்கிறோம் இல்லையா, அது பல வடிவங்களை பெறுகிறது பொன். அதுபோல சூக்கும சரீரம் ஒன்றுதான் பல உடம்புகளாக உருமாறுகிறது. இது மேல் உலகம். அங்கே போன உயிர் அந்த இன்பங்களை எல்லாம் அனுபவித்து முடித்த பிறகு மறுபடியும் திரும்பி வந்து ஆக வேண்டும், இந்த பூமிக்கு மறுபடியும் வர வேண்டும். அந்த வருகிற பாதை எப்படி என்றால், அந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா, எப்படி வருகிறது. ஆமா, அந்த மறுபடியும் அந்த பூதசார உடம்பு நீங்கி சூக்கும உடம்போடு மேகமண்டலத்துக்கு வருகிறது. மேகமண்டலத்துக்கு வருகிறது. அங்கே மழை பெய்கிற போது அந்த மழை நீரோடு சேர்ந்து நிலத்துக்கு வருகிறது, நில உலகுக்கு வருகிறது. மழை நீரோடு நிலத்துக்கு வருகிறது. பிறகு அந்த மழை நீர் தாவரங்களிலே புகுகிற போது இந்த சூக்கும சரீரத்தோடு அந்த உயிரும் தாவரத்திலே புகுகிறது. தாவரங்களிலே புகுந்து அதில் உள்ள விதைகள் அந்த விதையிலே புகுகிறது. விதை இப்ப நெற்பயிர் என்றால் நெல், உணவு உணவாக பயன்படுகிற அந்த விதையிலே புகுந்து பிறகு அந்த அது உணவாக தந்தையினுடைய உடம்பிலே புகுகிறது. பிறகு தந்தையிடமிருந்து தாயினுடைய கருப்பையை அடைகிறது அந்த உயிர் சூக்கும சரீரத்தோடு. இப்படி மறுபடியும் அது குழந்தையாக பிறக்கிறது. இதுதான் மேலே இருந்து கீழே விழுகிற வழி. வீழ்ச்சி தானே நமக்கு. ஆக ஐந்து இடங்கள், இப்படி ஐந்து இடங்கள், ஐந்து இடங்கள். மேகமண்டலம், பிறகு மேகமண்டலத்திலிருந்து அதெல்லாம் ஒண்ணுதானா, நிலத்துக்கு வருகிறது. பிறகு விதை, உணவு, உணவு, பிறகு தந்தையினுடைய உடம்பு, பிறகு தாயினுடைய உடம்பு. இப்படி ஐந்து இடங்களிலே இதை நூல்கள் இந்த ஐந்து இடங்களையும் குறிப்பிடுகிற போது பஞ்சாக்கினி வித்தை என்று குறிப்பிடும். பஞ்சாக்கினி வித்தை, இது மேலுலகிலிருந்து உயிரானது நில உலகத்துக்கு வருகிற முறை. அடுத்து அந்த தீவினை பயனை அனுபவிப்பதற்காக சில உயிர்கள் நரகுக்கு, கீழ் உலகுக்கு செல்லும். அங்கே துன்பம், சாதாரண துன்பமா தீவினை பயனை அனுபவிக்கிறது? ஆமா, செக்கிலை போட்டு ஆட்டுவார்கள், நெருப்பிலே தூக்கி போடுவார்கள். ஏன்னா அந்த துன்பத்தை எல்லாம் தாங்கக்கூடிய உடம்பு வேண்டுமே. ஆமா, அப்ப உயிரெல்லாம் விட முடியாது. அந்த உயிர் அந்த துன்பத்தை அனுபவித்து ஆக வேண்டும். எனவே அந்த துன்பங்களை எல்லாம் பொறுத்துக்கு உரிய உடம்பு அங்கே வரும். அதுவும் சுக்கும் உடம்பிலிருந்து அந்த உடம்பு அமைகிறது. அந்த உடம்புக்கு என்ன பேரு? யாதனா சரீரம். யாதனான வேதனை, வேதனை துன்ப உடம்பு, துன்பத்தை அனுபவிக்கின்ற உடம்பு. இது அந்த ஒளி உடம்பாகிய மேல் உலகத்து உடம்புக்கு என்ன சொன்ன சத்துவ குணம் மிகுந்தது. இந்த உடம்பு என்ன குணத்தை உடையது? தாமச குணம். தாமச குணத்தினாலானது இந்த யாதனா சரீரம். இப்படி நரகத்துக்கு போன உயிர் எப்படி திரும்பி வரும் என்று கேட்காதீர்கள். அந்த அதை பற்றி நூல்களிலே சொல்லவில்லை, அதனால தான் நான் சொல்லல. நூல்கள் எல்லாம் சொர்க்கலோகத்திலிருந்து உயிர் எப்படி திரும்புகிறது என்று சொல்லுகிறதோ அது போல நரகத்துக்கு போன உயிர் எப்படி வரும் என்று அந்த வழியை சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் ஆமா, என்ன காரணம் தெரியல. எனவே இப்படி அதான் போக்கு வரவு புரியங்கிறாரு நூற்பாவிலே. போக்கு வரவு புரிய இருவினையின் போக்கு வரவு புரிய. இப்படி ஆன்மாவானது தத்தம் வினைகளுக்கு ஏற்ப பல்வேறு உலகங்களிலே பல்வேறு உடம்புகளிலே இறந்தும் பிறந்தும் உழல்கிறது. இதுதான் சகல நிலை. அப்படி அடுத்து சரி, இது இரண்டாவது பகுதி. இருவினையின் போக்கு வரவு புரிய அவையே தானையா என்பது முதலாவது. இப்ப ரெண்டை இணைத்து பார்த்தால் இறைவன் உயிர்களோடு அத்துவிதமாய் கலந்து இருந்து அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ப அந்த உயிர்களை போக்கு வரவு புரியும்படி செய்விக்கிறான். இவற்றையெல்லாம் செய்வது இறைவன் வினைக்கு ஏற்ப. ஆக எழுவா இறைவன். இறைவன் தான் உயிர்களை போக்கு வரவு புரிய வைக்கிறான். இருவினையின் போக்கு வரவு புரியும்படி